நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து முடியும் வரை வாசிப்போம்.
ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களிடவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் நிகிதமாய் உடுத்துவிட்டால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அரிய நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும்.
சரி, இந்த வாசித்த வேத பகுதியிலிருந்து நாளவே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள போறோம். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு முதலாவது. சோ இந்த 25வது வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முடிவு வரை 34வது வசனம் வரை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பேசுறதை நாம் கவனிக்கூடியதாக இருக்கிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதே. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்றார். 33வது வசனத்துல முதலாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை சொன்னவர், இந்த வார்த்தையை சொன்னவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சோ முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடினால் நமக்கு தேவையானவைகளை எல்லாவற்றையும் தான் தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு இங்கே வாக்கு பண்ணுகிறார். சோ இது இந்த 33வது வசனத்தை குறிப்பதற்காகத்தான் 25வது வசனத்தில் இருந்து ஒவ்வொன்று ஒன்றாக சொல்லிட்டே வர, பறவைகளை கவனித்து பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்து சொல்றாரு 33வது வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். சோ முதலாவது இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய அல்லது நாம் கவனிக்க வேண்டிய அல்லது நாம் தேட வேண்டிய அல்லது நாம் வாழ வேண்டிய ஏழு முதலாவது முக்கியமான காரியத்தை உங்களோட நான் ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். ஏழு முதலாவது காரியங்கள் வேதம் நமக்கு குறிப்பிடுகிற ஏழு முதலாவது அல்லது முதன்மையான அல்லது முக்கியமான ஏழு காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு பேச இருக்க ஆண்டவருக்கு சித்தமா. சோ இங்க முதலாவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நான் நம்முடைய வாழ்க்கையிலே தேட வேண்டிய ஒரு காரியம் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. முதலாவது நாம் தேட வேண்டிய ஒரு காரியம் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. மனிதன் காலை எழும்பினான், மாலை வரைக்கும் எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறார். The people are seeking something morning to evening, every day, day by day, time to time. ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து மாலை வரைக்கும் மனிதன் எங்கேயோ ஓடுகிறான், எதையோ தேடுகிறார். People are so busy because they are seeking something. அவர்கள் எதையோ தேடுகிறார். சிலர் பொண்ணை தேடுகிறார்கள், சிலர் பொருளை தேடுகிறார்கள், சிலர் புகழை தேடுகிறார்கள், இன்னும் சிலர் 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 எதையெல்லாமோ தேடிக்கொண்டிருக்கிறார். இயேசு விசுவாசிகள் தன்னை பின்பற்றுகிற சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் முதலாவது உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இட் இஸ் ஒன் கோயிங் ப்ரோசஸ். இது நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும், நாம் வாழுகிற நாட்கள் முழுவதும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாரு? விசுவாசிகள். ஆண்டவராக இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தவர்கள், ஞானஸ்தானம் அடைந்தவர்கள், கர்த்தருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்த தேவ பிள்ளைகள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று இந்த பகுதியிலே இயேசு சொல்றது நாம் கவனிக்கூடியதார்கள். கவனியுங்கள், இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பி இருக்குது. அவைகளை கொண்டு சொல்லிக் கொண்டு போனா நமக்கு நேரம் போடும். இதுவரைக்கும் இந்த உலகத்திலே எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பி இருக்கு, உலகளாவிய சாம்ராஜ்யங்கள் எழும்பி இருக்குது. ஆனால் அவை எல்லாம் விழுந்து போச்சு. ஒரு சாம்ராஜ்யம் கூட நிலைத்திருக்கவில்லை. தானியேல் கண்ட ஒப்பற்ற சிலை அந்த தரிசனத்திலே கடைசியாக ஒரு பெரிய கல் உருண்டு வந்து தலையில மோதையில பாதத்திலே மோதி அந்த சிலை முழுவதும் விழுந்து அது இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போயிட்டேன்னு சொல்லி நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த சிலையிலே ஒட்டுமொத்தமாக எல்லாம் நிறைவேறி இப்ப பாதத்தின் நிலைமைக்கு நாம வந்துட்டோம். இப்ப எப்போது கல் உருண்டு வரும், எப்போது அதை தகர்க்கும், எப்போது இந்த கடைசி சாம்ராஜ்யம், இந்த எழும்பியிருக்கிற ஐரோப்பிய சாம்ராஜ்யம் கடைசி சாம்ராஜ்யம் என்று கருதப்படுகிறது. அதுதான் சிலையின் விரல்களுக்கு பாதத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. இங்கு இருந்துதான் அந்தி கிறிஸ்து எழும்பான்னு சொல்லலாம். வேத வியாக்கியனாக சொல்றார்கள். ஆகவே இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு ராஜ்யம் தான் நிலைத்திருக்குது. நான் சொல்றது நன்றாய் கவனிங்க. எத்தனையோ சாம்ராஜ்யம் இதுவரை எழும்பினது, எல்லாமே விழுந்து போச்சு. ஆனால் இன்று வரைக்கும் இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு சாம்ராஜ்யம் மாத்திரம்தான் நிலைத்திருக்குது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், மற்றது பிசாசின் ராஜ்யம். மனிதர்கள் ரெண்டாவது ஒரு ராஜ்யத்துக்குள்ளே அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கார். ஒரு காலத்தில் நாம் ஆண்டவரை அறியாமல் இருந்த போது, அஞ்ஞானிகளாக இருந்த போது, விக்கிரகங்களை ஒரு பொருட்கள் நினைத்து நாம் குன்புட்டுக் கொண்டு இருந்த போது, நாம் அறியாமலேயே இருளின் அதிகாரத்துக்குள்ளே இருந்தோம் என்று வேதம் சொல்றது. அவைதான் குலோசி நாம் வாசிக்கிறோம். இருள் அதிகாரத்தில் இருந்து நம்மை பிரித்தெடுத்து, சரியான டிரான்ஸ்லேஷன் படி, நம்மை புடுங்கி எடுத்து தன்னுடைய அன்பின் குமாரர் ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை சோதரிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் அறியாமல் இருளுக்குள்ளே இருந்தோம், இருளின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்தோம், பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே கட்டப்பட்டவர்களாக கிடந்தோம். ஆனா இறக்கும் உள்ள ஆண்டவர் நம்மை அதில் இருந்து விடுதலையாக்கி இன்றைக்கு தன்னுடைய குமாரர் ராஜ்யத்துக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ரெண்டு சாம்ராஜ்யங்கள் நிலைத்திருக்கிறது, ஒன்று பிசாசின் ராஜ்யம், மற்றது தேவனுடைய ராஜ்யம். தேவதூதன் சொல்லும் பொழுது, மரியாளுக்கு சொல்லும் பொழுது, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை, அவர் யாக்கோவின் சந்ததியாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம்தான் அழியாதது, என்றைக்கு நிலைத்திருக்கிறது. இன்றைக்கு நிலைத்திருக்கிற பிசாசன் ராஜ்யத்துக்கும் ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யமும் ஒரு நேரம் வரும்பொழுது, ஆண்டவரால் நியமிக்கப்பட்டிருக்கிற நேரமும் காலமும் வரும்போது பிசாசின் ராஜ்யமும் ஒளிந்து போகும். இந்த வேதத்தில் ஒரு ரகசியம் என்னவென்றால், முதல் ஆதியாம முதல் புத்தகத்துல மூன்று அதிகாரத்துல நீங்க, முன்னான ரெண்டு அதிகாரத்துல நீங்க பிசாசை பார்க்க முடியாது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்தை கடைசி புத்தகத்துக்கு வந்து கூட கடைசி ரெண்டு அதிகாரத்திலையும் பிசாசை நீங்க பார்க்க முடியாது. வடம் செய்யும் அந்த அதிகாரத்துக்குள்ள வரும்போது, அந்த டைமுக்கு நாம வரும்போது பிசாசின் ராஜ்யத்தை ஆண்டவர் முடித்து விடுவார். ஆகவே என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க போகிறதும், என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் சனாகாலங்கள் நிலைத்திருக்க போகிறது ஒரே ஒரு ராஜ்யம், அது நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம் தானே. காலம் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு. சோ நாம் இப்பொழுது தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு சொல்றாரு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள். ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், ஒரு ராஜ்யம் இருக்குமா இருந்தால் அந்த ராஜ்யத்துக்கு ஒரு சட்ட திட்டம் இருக்கு. டேக் எனி கண்ட்ரி இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தில் எந்த தேசத்தையும் முடிங்க, எந்த சாம்ராஜ்யத்தையும் முடிங்க, எல்லா தேசத்துக்கும் ஒரு சட்ட திட்டம் இருக்கு, அந்த தேசத்துக்கு ஒரு யாப் இருக்குது. இதை போல தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஒரு சட்ட திட்டம் இருக்குது, ஒரு ஒரு யாப் இருக்குது. அதுதான் நீங்கள் கையில வைத்திருக்க தேவனுடைய வேதம். இதன்படி நாம் வாழ்ந்தால்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவனுடைய நீதி நீங்கள் கையில் வச்சிருக்க தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய ராஜ்யம் அழியாதது, அதை எப்படி தேடுகிறது, அதுல எப்படி பிரவேசிக்கிறது, அதுல எப்படி நான் ஒரு பிரஜையாக மாறுகிறது என்றெல்லாம் வெளிச்சம் தருகிற ஒரே தேவ நீதி நம் கையில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான். சோ இயேசு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் தேடுங்கள். சரி, இப்ப நான் காருக்கு வர கவனி, எனக்கு நல்லா தெரியும் இங்க ரட்சிக்கப்படி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க நாம் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம். இட்ஸ் நோ சஸ்பிஷன், தட்ஸ் நோ எனி டவுட். நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம். ஆகவேதான் இங்க வந்து இருக்கிறோம். இல்லாட இந்த நேரத்தில் நான் வேற எங்கேயாவது செஞ்சுட்டு இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு காரியத்துக்காக வேலைக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டு விட்டு ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு 6 மணிக்கு காலமை எழும்பு ஆயுதப்படுத்தி பல கஷ்ட நஷ்டங்கள் மத்தியில பிரயாணங்கள் சொல்லி குறைபாடுகள் இருந்தாலும் டபுள் சம்பளம் தருவேன் சொன்னாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க நாம வந்திருக்கிறதுக்கு, இங்க வந்திருந்து நாம் தேவனை ஆராதிக்கிறதுக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு காரணம் என்ன? நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதா? ஆனால் இயேசு சொல்லுற காரியம் என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி. முதலாவது அவங்க நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், நாம் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோம், ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய நீதியை தேடுகிறோமா? அதுதான் கேள்வி. First of all in my life, எல்லாவற்றிற்கும் மேலாக என் வாழ்க்கையிலே நான் தேடுகிறது எதை? நான் ஒரு கேள்வி சந்தி, நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம், எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எதை நாம் அதிகம் நாடி தேடுகிறோம், வாட் இஸ் அவர் டிசைர் இன் அவர் ஹார்ட், நம்முடைய இதயத்தின் ஆழமான விருப்பம் தானே என்ன, எதை என் உள்ளம் அதிகமாய் தேடுகிறது, எங்கு போக எதை என் உள்ளம் அதிகமாக வாஞ்சிக்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். சோ நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம், ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பட் தி பைபிள் சேஸ், ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம் என்னவென்றால், நாம் எல்லாரும் முதலாவது தேவனுக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய நீதிக்கு நாம் முதலிடம் கொடுக்கணும். அதுதான் நமக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட். முதலாவது, அப்படி இல்லாட்டா இந்த முதலாவது நான் முதலாவது அகற்றி விடும். பட் இயேசு இதெல்லாம் 25 வசனத்திலிருந்து, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை கட்டுவோம், எண்ணத்தை சேர்ப்போம், எங்கு போவோம், நாளைக்கு என்ன போவோம், வீட்டை போய் என்ன செய்வோம், ஏராளம் கவலைகள் நமக்கு உண்டு. இப்ப நாம எழுமில்லைங்க, கவலை இல்லாத யாராவது ஒரு ஒரு கவலையுமே இல்லைன்னு சொன்னால் ஒருவேளை விரல் பெற்றவர்கள் தான். ஏதோ ஒரு கவலையும் நமக்குள்ள இருந்து கொண்டுதான் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ், பொதுவாக அதிகமான காரியம் நமக்குள்ள இருக்கிற கவலைக்கு அடுத்த காரியம் தெரியுமா? இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களுக்கு அடுத்த கவலை தான். நான் சொல்றது தயவு செய்து சிந்தி, நமக்கு இயேசு பிதாவை தகப்பன் என்று அறிமுகப்படுத்துறேன். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மூலமாக, அவர் மேல வைத்த விசுவாசத்தின் மூலமாக நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாக மாறியிருக்கோம். அவங்கதான் அப்பா பிதாவே என்று அவரை உரிமையோடு ஆராதி. நான் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னமே நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்றெல்லாம் வேதம் சொல்றோம். நாம் அப்பத்தை கேட்டா கல்ல தரமாட்டெல்லாம் இயேசு நமக்கு சொல்லியிருக்கார். நாம் பிதா அப்படிப்பட்ட, நம் தேவைகளை சந்திக்கிறதுக்கு அவர் வல்லம் விடும். பிகாஸ் ஹி இஸ் யெகோவா ஜெயர், கர்த்தருடைய பர்வதத்துல நம்முடைய தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். இதுல நமக்கு இங்கதான் நம்முடைய விசுவாசம் கிரியேட் பண்ணும். the faith or generator mark in the voltage sila neram nammude faith namma raise up panna nammude viswasathe naam da uyatha paadubra naan ungalku oru mukkiyamaana poi solla kaalu unga viswasathe aandavar kootamaata don't think like that listen namm ellarku viswasam irukku ஏன்னா எவ்வளோ பனிரெண்டு ஒன்று ஒன்றின்படி இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இந்த விசுவாசத்தை ஆரம்பித்திருக்க ஒரு நாளைக்கு முடிப்பார். ஆனால் இந்த விசுவாசத்தை கூட்டுறதும் இதை குறைக்கிறதும் உன்னை பொறுத்தது என்ன பொறுத்தது. இதை சில பேர்ல பார்த்தால் அவர்களுக்கு விசுவாசம், சில பேர் பார்த்தா விசுவாசத்துல சோர்ந்து போயிருக்கார். இப்ப நாம இயேசுவே எனக்கு விசுவாசத்தை தாரும் என்று நாம ஜெபிக்கிறோம். ஆனால் உண்மையின்படி சத்தியத்தின்படி நாம தான் நம்ம விசுவாசத்தை கூட்டவன். எப்படி விசுவாசத்தை நாம கூட்டுதான் பார்க்கணும். சோ ஏசு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதி நீ தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடாமல் முழங்கால் போட்டு முட்டி போட்டு மனுத்தல கணக்காக ஜபித்தாலும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுது. பிகாஸ் என்னவெல்லாம் நாம முதலாவது இவை காரியத்தை கொடுத்துட்டோம். சொல்றது சிந்தி சீர்தூக்கிப்பாங்க. நாம் ஜபம் பண்றோம் அல்லது உபவாசம் பண்றோம், மண்டாடுறோம், கண்ணீர் விடுகிறோம், இன்னும் நாலு இடத்துல இந்த தேவைக்கான தப்பில்லை, இது தேவை. ஆனால் மறுபக்கம் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீ தேவனுடைய அவருடைய தேவன் அவருடைய ராஜ்யத்தோட ரீதியை நீ தேடு. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. இந்த இடத்துல ஆண்டவர் ஜபத்தை கூட குறிப்பிடு, நீ முதலாவது தேட வேண்டிய பிரகாரமாக தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேட, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் நீங்க மேலே சொல்றதை வாசி பாருங்க. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், முரண் முரணாக ட்ரெஸ் வருது, அவர்கள் போடுற மாதிரி எனக்கு போட முடியாமல் இருக்குது கவலை. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தான் எப்படி புசிச்சு குடிக்கிறாங்க. வீக்கெண்ட் சொன்ன ரெஸ்டாரண்ட்ல போய் விளையாடுற சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு புடி புடினு புடிச்சு மூக்கு வாய் திணறி எல்லாம் வடிர வராங்க. அப்படி நம்மளால சாப்பிட முடியல. அவன் அப்படியெல்லாம் வாங்குறான் கட்டுறான், நம்மால அப்படி கட்ட முடியல. அவங்கள பாரு, நம்ம பாரு. நாம் நமக்கு சாப்பாடு தேவை, ஆனா சாப்பாட்டுக்காக நாம வாழல, நாம வாழ்றதுக்காக சாப்பிடும். ஹலோ, நாம் சில பேர் சாப்பாட்டுக்காகவே வாழ்றேன். நான் இந்த உங்களுக்கு தெரியுமா, இந்த ஜப்பான் பாக்ஸிங் இப்படி கால கண்டதாக அப்படி தட்டி போட்டு அவங்க சாப்பிட்றதுக்குன்னே வாழ்றாங்க. அவங்க நம்ம மாதிரி இல்லை, அவங்க எல்லாம் ஒரு ஒரு முட்டை இல்லை, அவங்க டசுங்கணக்காக சாப்பிடுவாங்க. முட்டை முட்டை ரச்சி கிலோ கணக்கில் சாப்பாடு திண்டு 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 ஓடுதண்ட கையை பார்த்தா நம்மட கால் மாதிரி இருக்கு. அப்படி அவங்கள வந்துட்டு அதுல ஒரு போட்டி, அவங்களோட போட்டி அப்படி அவங்க தின்றதுக்காகவே வாழ்றாங்க. இங்க அமெரிக்கா பார்த்தா அவன் ட்ரெஸ்ல அவன் நல்லா தின்ன வந்துட்டு மசி தின்ன மட்டும் கூட நீக்க வா பார்ப்போம். அவன் தின்றதுக்காகவே வாழ்றான். நான் வாழகத்துக்காக சாப்பிடுறேன், நான் வாழன். இன்றைக்கு அமெரிக்காவில் அப்படி சாப்பிடுறாங்க. அப்ரிக்காவில் எடுத்துக்கொண்ட எனக்கு நேற்றோட கடிதம் வந்திருக்கு, வன்னிகள் இருக்கு, ஒரு போதர் எனக்கு இளமை மோசமா பட்டு அமெரிக்காவில் இருக்கும் நல்லா சாப்பிடுறான், நல்லா புசிக்கிறான். ஆனா அதே நேரத்தில் அங்க ஆப்பிரிக்காவை எடுத்து பார்த்தா வறுமையில வாடுறான், சாப்பாடு இல்லாம சாகுறான். அனுதின ஆகாரம் இல்லை, எலும்பு வழியில தெரியும். நாம் சாப்பிடுறதுக்காகவே வாழ வர்றது இல்லை, நாம் வாழ்றதுக்காக சாப்பிடுறோம். நமக்கு ட்ரெஸ் தேவை, நமக்கு உடுப்பு தேவை, உடல் மூட உடுப்பு தேவை என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் ஆபிரகாம் சாரி ஆதாமுக்கு ஏவாளுக்கும் உலகத்துல முதல் டெய்லரே நம்ம ஆண்டவர், முதலாவது உடுப்பு தச்சவர் நம்ம ஆண்டவர். அதுக்கு இந்த தோலுடன் தோல்ல உடுப்பு தச்சு தலகாக போட்டு கொடுத்தார். அடிச்சிட்டு சும்மா நின்றாகிறேன். நமக்கு உடுப்பு தேவை, ஆனா நாம உடுப்புக்காக தான் வாழ்றோம். நமக்காக உடுப்பா அல்லது உடுப்புக்காக நாம? பொருள் நமக்கு தேவை, நாம் பொருளுக்காக வாழ போறோமா நமக்காக பொருள் தேவை? The Bible says, நாம் இந்த பூமிக்கு வரும்போது ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, நாம் போகும்போது ஒன்று நம்மோடு வரப்போறது. இந்த அடிப்படை புத்தி நமக்கு எப்ப வரப்போகுது? இந்த அடிப்படை வேத அறிவு எப்ப நமக்கு வரப்போகுது? அப்பதான் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக பிடிப்புகள் அற்று போகும், அறுந்து போகும். அப்படி இல்லாட்டா அதை நினைச்சு கவலை, இதை நினைச்சு கவலை. குறைவு இருக்கிறது உண்மைதான், நான் ஒத்துக்கொள்ளேன், எனக்கு குறைவு இருக்கு. ஆனால் குறைவு நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்க கூட, நம்முடைய வாழ்க்கையை ஒரு பின்னடைவுக்கு கொண்டு போக கூட. நமக்குள்ள இருக்கு ஒரு பெரிய தேவன், நான் விசுவாசித்து பற்றி கொண்ட ஆண்டவர் பெரிய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் ஜெகோவா ஜீரே. அவருடைய பர்வதத்தில் நம்முடைய தேவைகள் பார்த்துக் கொள்ளப்படும். சோ இதுக்கு நாம் என்ன செய்யணும்? முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நாம் தேடும் போது நம்முடைய தேவைகள் எல்லாம் தான் சந்திப்பேன் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். உன்னை பட்டினியா கிடைக்க விடமாட்டான், உன்னை உடுப்பு இல்லாமல் கஞ்சல் துணியோட பிஞ்ச துண்டும் துணியோட உன் பிள்ளைகள் அலைய ஆண்டவர் விடமாட்டான். உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது ஆழ்ந்தவர்களுடைய வார்த்தையின் படியே நமக்கு செய்ய முடியும், செஞ்சுதான் ஆகணும். அப்படி இல்லாத தன்னுடைய வார்த்தையில அவரே பிழைச்சு போயிட்டார். நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே நீர் என் தேவைகளை சந்தி, தப்பில்லை. ஆனா அதே நேரத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நாம் தேடவர். வாசிங்க கொலோசியர் 3 அதிகாரம். எல்லாரும் கூட வேத தரவங்க, முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் வெர்ஸ் கொலோசியர் 3:1-2 படி. எல்லாரும் படித்துக்கோங்க, கொலோசியர் 3:1-2.
நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால்,
கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால். அப்படின்னா எழுந்தது உண்டானால் எங்கே நாம மரித்தோம்? நாம் ஞானஸ்தானத்தின் போது நாம் பாவத்துக்கு பழைய வாழ்க்கைக்கு மரித்து கிறிஸ்துவோட கூட எழுந்திருக்கிறோம். வாசி,
கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற என்ன மேலானவர்கள், அண்டர்லைன் தட் வேர்ட் ப்ளீஸ், இஃப் யூ லீவ், அப்படியே ஹேபிட் கொண்டு அண்டர்லைன் பண்ணுங்க. கிறிஸ்து பிதா தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகள். பிதா எங்க வீற்றிருக்கிறார்? பரலோகத்தில். இயேசு எங்க இருக்கிறார்? பிதாவுக்கு பக்கத்தில். அப்ப அங்க இருக்கிறத நாம தேடணும். இதற்கு அழகாக அடுத்த வசனம் வியாக்கியானம் கொடுக்கிறேன், படிங்க. 2
பூமியில்
உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்க. எல்லாரும் படிங்க அந்த 2 வசனத்தை, எல்லாரும் வாசிங்க, சேர்ந்து சத்தமா நான் வாசிக்க போறோம். எல்லாரும் படிங்க அந்த 3:2, எல்லாரும் வாசிப்போமா, வாசிங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்க. திரும்ப வாசிங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்க. இன்னொரு கா பூமியில்
உள்ள
சொல்லுங்க, என்ன பாருங்க, நீங்க வைத்திருக்கிற பைபிள் சொல்லுது பூமியில் உள்ளவர்களை அல்ல, மேலானவைகளை நாடுங்க. அப்படியானால் இந்த பூமியில இருக்கிறது எல்லாம் கீழானவை. ஹலோ, பூமியில் உள்ளவர்களை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், நாடுங்கள் என்று தேவ பிள்ளைகளாகி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானவைகளை தேடுங்க, நாடுங்கிற அர்த்தம் என்ன? பூமியில் உள்ளவைகள் எல்லாம் கீழானவைகள் ஐயா, கீழானவைகள். பூமியில உள்ளவைகள் எல்லாம் கீழானவைகள், ஆனால் வரத்துக்குரியவைகளோ மேலானவைகள். ஒரு அலேலியா சொல்லுங்க. ஆவேதன் ஆண்டவர் சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அழியாத தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்துடைய வாழ்க்கையில தேடி, அதற்குடைய வாழ்க்கையில முதலிடம் கொடி, கர்த்தருக்குடைய வாழ்க்கையில முதலிடம் கொடி, அழியாத ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களுடைய வாழ்க்கையில முதலிடம் கொடி, உலகத்துக்கு அடுத்த காரியங்களை உடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்க இடம் கொடாதே. Even though you believe in God, தேவனை நாம் நம்பலாம், ஆனால் பூமிக்கு அடுத்த காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுத்து கொண்டு என் தேவைகளை சந்தியும் கத்தாவே 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 என்று நாம் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணாலும் வேத வார்த்தைகளும் படி நாம நடக்காதபடியால் இன்று வரைக்கும் நம் தேவைகள் சந்திக்கப்படல. நான் எந்த ஜெபங்களுக்கு பதில் என்று சொன்னால், ஐ ட்ரை டு அட்ஜஸ்ட் மைசெல். சில காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், கிடைக்கல, யோசித்து பார்ப்பேன் எங்கே, வாட் இஸ் தி மிஸ்டேக் இன் மை லைஃப். Because தேவன் உண்மை உள்ளவரப்பா. 100% we can believe the word of God. 100% நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியும். ஆனால் தப்பு தவறு அட்ஜஸ்ட் பண்ண முடியுது எங்க? இன் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையில நான் சரிப்படுத்தவில்லை, என்னுடைய ஜீவத்தில் இருக்க கோணர்கள், நான் அறியாமல் சென்று கொண்டிருக்க தவறான காரியங்களை I have to adjust myself before the Lord. Then the Lord I can. அதுக்கு பிற்பாடு நான் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக் கொள்ள முடியும். தேவன் வார்த்தையிலே உண்மைகளும் விசுவாச ஆமே சொல்லுங்க. எனக்கு அறிமுகங்களே, ஒருவேளை இன்றைக்கு வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படவில்லை, நான் ஜெபம் பண்ணுகிறேன், மன்றாடுகிறேன், கண்ணீர் விடுகிறேன், கதறுகிறேன், துவாசம் பண்ணுகிறேன், பல நாட்களாக மன்றாடு, என் வாழ்க்கையில சில அடிப்படை தேவைகளே சந்திக்கப்படாமல் இருக்கிறதே. அப்படியான ஆண்டவர் எங்களுக்கு பிரியமில்லையோ என்று பிசாசு சில தவறான எண்ணங்களை உனக்குள்ள கொண்டு வரது இடம் கொடுக்காது. தேவன் பச்ச பாதகம் உள்ளவர் அல்ல என்று எழுதப்பட்டிருக்க வார்த்தையை நம்பு. ஆகவே நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நாம் தேடுவோமா இருந்தால், நான் தேவனுடைய வார்த்தையை மட்டும் சொல்லுவேன், உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். விசுவாசம் ஆமே சொல். So take a decision in your life. வாழ்க்கையில தயவு செய்து ஒரு தீர்மானம் படி, இது முதல் நான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவேன். நீ சிந்தித்துப்பார், சீர்தூக்கிப்பார். நீ தேவனை தேடுகிறாய், ஆனா முதலாவது நீ தேவனை தேடுறாய். ஒரு இதற்கு ஒரு 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 பரீட்சை. ஒரு நாள் நீ எழும்பினால் காலை இருந்து மாலை வரைக்கும் என்ன செய்யறாய்? ஒரு வாரம், போன வாரத்திலிருந்து இந்த வாரம், போன ஞாயிறிலிருந்து இந்த ஞாயிறு வரைக்கும் கொஞ்சம் திரும்பிப்பார் உங்க லைஃப். பிளீஸ், How many hours to spend with your God? ஏழு நாள் எவ்வளவு நேரம் நீ ஆண்டோட செலவழிச்சிருப்பாய்? எவ்வளவு நேரத்தை நீ ஆண்டோட கொடுத்திருப்பாய்? ஒழுங்க ஆண்டோட வார்த்தை நீ வாசிச்சிருப்பாய்? ஒழுங்க நீ ஆண்டோத்துல மண்டாடி இருப்ப? சின்னிச்சுப்பா, முதலாவது தேவோட ராஜ்யம். நாம் வேறு செய்யும் சோம்பரி தான், ஆனால் நாம் வாழுவதற்காக வேலை செய்கிறோம். ஆங்கிலத்தில் ஹோலிக்னு சொல்லுவார். நாம் வேலைக்காகவே வாழ்வுகளாக போயிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், நாம் வேலை செய்கிறதுக்கு நமக்கு சர்வத்தில் தேவன் பலன் தருகிறார். நாம் சம்பாதிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு சர்வத்தில் பலன் தருகிறார்னு வேதம் சொல்லுது. சோ வேலை செய்யற உண்மைதான், ஆனா வேலை செய்தாலும் நாம் தேவனை தேடணும். நானும் வேலை செஞ்சிருக்கேன். அந்த நாட்களை நான் சிநேகத்தில் திரும்பி பார்ப்பதும் சுவைகளை தான் இங்கு விவரிக்க விரும்பல். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் ஒரு அளவுக்கு நான் அறிந்திருக்கிறேன். வேலை செய்தாலும் நாம் தேவனை தேடுறதுக்கு நேரம் ஒதுக்க. People, you have to pray a lot. நீ ஜெபம் பண்ணு, நீ மன்றாடன் என்று நான் சொன்ன ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்க. முதலாவது அவருடைய ராஜ்யம், அழிவில்லாத ராஜ்யம் நீ தேடன். நீ முழங்கால் போட்டு தானியில நான் வாசிக்கிறோம் இல்லையா, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அவருடைய முகத்தை தேட அவர் தன்னை பக்குவப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகள் நாம் முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்தில் மன்றாடுவளா இருக்கணும், செபிக்கிறவளா இருக்கணும். People, you have to pray. Don't put any condition. நீ ஜெபிக்கிறதுக்கு ஒரு நிபந்தனை போடாத. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிடாது. அது ரொம்ப பரிதாபமாயிடும். கருமானவர்களே, ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் நாம மன்றாடணும். வேதத்தை நாம் திறந்து வாசிக்கணும். பிகாஸ் தேவனுடைய ராஜ்யம், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், ஆண்டவருக்காக நான் எதை செய்யலாம். நான் ஒரு கேட்கிறேன், என்ன கவனி, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், போன ஞாயிறு வந்து இந்த ஞாயிறு, ஆண்டவருக்காக நீ எதை செய்திருக்கீங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி. ஐயா, நீங்கள் நானும் இன்னைக்கு சுகமாய் வாழ, பாதுகாப்பாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறாரே. போன ஞாயிறு வந்து இந்த ஞாயிறு வரை நாம் ஆண்டவருக்காக என்ன செய்தோம், எதை நாம் கொடுத்திருக்கிறோம், எதை நாம் ஆண்டவருக்காக எடுத்திருக்கிறோம், எதை நாம் ஆண்டவருக்காக விட்டிருக்கிறோம், எவ்வளவு நேரம் போன வாரம் ஆண்டவரை செலவழித்திருக்கிறோம், எதை நாம் செய்திருக்கிறோம். திங்கப்போம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், மாசத்துல ஒரு உபவாச கூட்டம், ஒரு மாசத்துல ஒரு 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 சனிக்கிழமை, ஒரு நேர சாப்பாடு ரெண்டு நேர சாப்பாடு விட்டுட்டு ஏன் நாம் உபவாச ஜபத்துக்கு வரக்கூடாது? நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஒரு மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை 8 to 12 வரை, அதுவும் 8 to 8:30, அது 8 மணிக்கு இன்னும் தொடங்குறதா காண. ஆனா எத்தனையோ காரணங்கள் நாம் அடுக்கிறோம் இல்லையா, ஆனா நம்முடைய மனசாட்சி நமக்கு சாட்சி. தேவன் நம்மை பார்க்கிறார், தேவன் நம்மை பார்க்கிறார். கவனி, முதலாவது தேவனுடைய ராஜ். நீ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ். உன்னை இந்த உலகத்துக்கு உருக்கொடுத்து இந்த உலகத்துக்கு உன்னை அனுப்பி இருக்கிறாரே, உன்னை வாழ வைத்திருக்காரு, உன்னை இந்த நிலைமையில வச்சிருக்கிறாரே, தேவன் இல்லையா, ஆண்டவர் இல்லையா? அப்ப நீ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரயோஜனமாக வாழ்ற, உன்னுடைய ஜீவியம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கு, ஒரு உபயோகமான பாத்திரமா நீ ஆண்டவருக்கு இருக்கிறாயா? உடைய ஞானம், உனக்கு இருக்கிற அறிவு, உனக்கு இருக்கிற புத்தி, உனக்கு இருக்கிற திறமை, உனக்கு இருக்கிற தாளந்த், உனக்கு இருக்கிற செல்வம், செல்வாக்கு, இவைகள் நீ எங்கே செலவழிக்கிறாய்? திங்கமோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். I'm so sad. நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, முதலாவது நான் உண்மை தேடுவேன். உடைய வாழ்க்கையில முதலிடம் ஆண்டவருக்கு இருக்கா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருக்கா? சிந்தி. ஒன்று குறைஞ்சியர் 15:19 சொல்றது, இம்மைக்காக மாத்திரம், இந்த பூமி கடுத்த காரியங்களுக்காக மாத்திரம் நாம் ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருப்போமா இருந்தால் நாம் பரிதபிக்க கூடியவர்கள். இந்த பூமி கடுத்த காரியத்துக்காக மாத்திரம் கர்த்தரை நாம் தேடக்கூடாது, கர்த்தரை நாம் நம்பக்கூடாது. அப்படியா இருந்தால் நாம் பரிதபிக்க கூடியவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்றது. உலகத்தில் இருக்கவன் தான் பரிதாபத்துக்குள்ளாகுவான் ஆண்டோட வருகையில. ஆனால் வெளியில இருந்து உள்ளே வந்து விட்டவர்களும் பரிதாபம் ஆகிறது. அதை விட பெரிய பரிதாபம் வேற என்னங்க யோசிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி போகட்டும். இரண்டாவது நாம் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், வாசிங்க மத்தேயு 23:6, சீக்கிரமா போகுது. 23:26, மத்தேயு 23:26.
குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு.
சரி, குருடனாகிய பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகுவதற்கு அவைகளின் உட்புறத்தை என்ன செய்யுங்க, சுத்தமாக்கு. அப்படி சொல்லல, ஒரு பைபிள் எப்படி இருக்குது, முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. உட்புறம் சுத்தமானால் வெளிப்புறம் தானாகவே சுத்தமாகும். இது சத்தியம். பாத்திரத்தின் நாம் இரண்டாவது முதலாவது செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்த. பாத்திரம் நம்முடைய சரீரம், அல்லது நம்முடைய சரீரம் என்ன, உள்ளம், உள்ளம் இருதயத்தில் விட்டுறக்கூடாது, எல்லா சேர்த்தான இயங்குது பாரு. நம்முடைய உள்ளம் பெருங்கோயில், ஒரு நம்பு பெரும் வாசனம். இது ஒரு பாத்திரம், ஆண்டவர் சொல்றார். இதுக்கு உட்புறமும் இருக்குது, வெளிப்புறமும் இருக்கு. உள்ளும் புறமும் நேச்சலை கண்டடைவார், உள்ளும் புறமும் நேச்சலை கண்டடைவார். இந்த பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு, அப்போது வெளிப்புறம் சுத்தமாகும். இதை சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வருஷத்தை படிங்க, 20
மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ,
வெள்ளியடிக்கப்பட்ட கல்லுகளுக்கு
அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும்.
புறம்பே அதாவது வெளிப்பக்கத்தில் அழகாக தோன்றும், எலும்புகளாலும் அசுத்தங்களாலும் உள்ளே நிரம்பி இருக்குது. ஆனா வெளியில பார்த்தா கல்லறை என்ன சொல்லுங்க, இங்க பாருங்க இந்த நாட்டுல அடா 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 என்ன அழகாக செமிட்டரி வச்சிருக்காங்க, பிரிண்டாவை பாத்துருங்க, ஒரு மனம் கிடையாது, என்ன பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க. நம்ம நாட்டுல போனாதான் காலுக்கு எல்லாம் எலும்புகள் தட்டுப்படும், எல்லாம் படிச்சு கிடிச்சு அப்படி இப்படி எல்லாம் ஆரம்பம். ஆனா இந்த நாட்டுல பாருங்க என்ன அழகா வச்சிருக்காங்க, பாரு கல்லறை அழகா வச்சிருக்காங்க, ஆனா தங்களையோ கடத்தப்படாம அறிவு பெருகி இருக்கிறது. ஆனா இந்த அறிவிலே அந்த பரிதாபம் வெட்கம் வேதனை. கல்லறை பார்த்தா வெளியில பார்த்தா என்ன அழகாக இருக்கு, வரலாம் வெட்டி ஆண்டெல்லாம் போட்டு மூலையெல்லாம் கொளுத்தி பூ எல்லாம் வச்சு மரம் எல்லாம் நாட்டி, ஒரு தப்பு நான் சொல்லல இருக்கிறத சொல்ற, அழகாக வச்சிருக்க. ஆனா உள்ளே போய் பார்த்தால் எலும்புகளும் அசுத்தங்களும் வந்து இயேசு சொல்ற. சோ இதையே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் கம்பேர் பண்றாரு, நம்முடைய 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 உள்ளத்துக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு பார்க்கிறாரு. எனக்கு அறிமான போல வெள்ளிக்கப்பட்டு கலரை போல பரிசேர் இருந்தார், அவருடைய முகத்திலே இயேசு கிழித்தார், மாய்மாலத்தை இயேசு கிழித்தார். நான் உங்களை சொல்றேன் கேளுங்க, அநேக பாவங்கள் உண்டு, ஆனால் ஆண்டவராய் இயேசு தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே அவர் கண்டித்த ஒரு பெரிய பாவம் என்ன தெரியுமா, மாய்மால், வேஷம். அதாவது உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று, கல்லறை அப்படித்தான். வெளியிலே அவர்கள் நீதிமான்களை போல தங்களை காட்டிக் கொண்டார்கள், ஆனா உள்ளேயோ அவர்களுடைய மாய்மாலத்தை ஆண்டவர் கிழித்தறிந்தார், மாய்மாலத்தை ஆண்டவர் கண்டித்தார். மாயக்காரராகிய பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று எட்டு தடவைகள் இந்த அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருக்கார், கடுமையான வார்த்தைகளை பாவித்திருக்கார், மாய்மாலங்களை ஆண்டவர் கண்டித்தார், கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார். கல்லறை போல அவருடைய உள்ளம் இருக்கு. அவர் இயேசு சொல்றாரு, நீ பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு, உன் உள்ளத்தை உன் இதயத்தை முதலாவது சுத்தமாக்கு, அப்போது வெளிப்புறம் சுத்தமாகும். உன் இருதயம் சுத்தமான அல்லது என்னுடைய இருதயம் சுத்தமா இருந்தால் எட பேச்சு சுத்தமா இருக்கும், எட இருதயம் சுத்தமா இருந்தால் எட நோக்கம் சுத்தமா இருக்கும், என் இருதயம் சுத்தமா இருந்தால் என் செயல்கள் சுத்தமா இருக்கும், என் இருதயம் சுத்தமா இருந்தால் என் பார்வை சுத்தமா இருக்கும். உள்ள எப்படி இருக்கிறனோ அதுதான் வெளிச்சி. அப்ப நாம எங்க முதலாவது மாற்றத்தை கொண்டு வரணும், உள்ள. This is spiritual life. So we have born again only in our spirit. நாம் ஆவியிலே மறுபடி பிறந்திருக்கோம், சரீரத்திலே அல்ல. அதே கண் தான் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் இருந்த அதே கண், அதே நாக்கு, அதே வாய், அதே இருதயம், அதே கைகள் தான். No change, not at all. But only we have born in our spirit. Born again in our spirit. நம்முடைய ஆவி மறித்து போய்கிட்ட ஆவி, பாவத்தினாலே மறித்து போய்கிட்ட ஆவியை இயேசுவை நாம் விசுவாசித்த போது, ஆண்டவராய் இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய ஆவி மறுபடி பிறந்திருக்கிறது. மறுபடி பிறந்த இந்த ஆவிதான் தேவனுடைய ஆவியோடு தொடர்பு கொள்கிறது. இதுக்கு தான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்கின்ற பெயர் கொடுக்கிறோம். மறுபடி பிறந்த இந்த ஆவி தேவ ஆவியோடு தொடர்பு கொண்ட தேவ ஆவி அவர் நம்முடைய ஆவியிலே பேசுகிறார். உள்ளே நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் வழியில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் நான் வழியில் எல்லாம் எடுங்க. மார்க் 7 20-23 வரைக்கும் படிங்க. மார்க் எல்லாம் எடுங்க. மார்க் 7 20-23 வரை
மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டு படுத்தும்.
மனுஷனுக்கு உள்ளே வெளியிருந்தல்ல, இது இது நாம வந்து பழைய ஏற்பாடு காலத்துல இருந்து புதிய ஏற்பாடு காலத்துல இருக்கு. பரிசேயர் வந்து வெளியான காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தார். கை கழுவாம சாப்பிட்டா குற்றம், இயேசுனா நீ இப்ப செஞ்சா, கால் கழுவாம வீட்டுக்குள்ள போகக்கூடாது. வெளியான காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தார்கள், முக்கியத்துவம் கொடுத்தார்கள், ஆண்டவர்களை கண்டித்தார்.
பொருளாசைகளும் துஷ்ட தனங்களும் கபடும் காமவிகாரமும் தன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு
தீட்டுப்படும். மேற்கூறின பொல்லாத பாமெல்லாம் எங்கிருந்து வருது? உள்ள இருந்து, உள்ளத்திலிருந்து. ஐயா, அம்மா, அண்ணமாரு, அக்காமாரு, உங்க இருதயம் எப்படிப்பட்டது, என்ன இருதயம் எப்படிப்பட்டது என்று. இது ஒரு கண்ணாடி. இன்னைக்கு சேர்ச்சிக்கு வார்த்தைக்கு முதல் நீங்க யாராவது கண்ணாடி பார்க்காம சொல்லிருக்க சொல்லுங்க. அங்க பார்த்து போதான்னு சொன்னா இங்கே வந்து பார்ப்போம், அப்படி பார்ப்போம், பிறகு இப்படி பார்ப்போம். நல்லா பின்னு காண்ட ஒரு கண்ணு வைக்கும் தோத்திரம். சோ ஒளி அழகை கண்ணாடியில பார்த்து நம்மையே இத்தனை வருஷமா பார்த்துட்டே இருக்கிறவர் பாரு. வயசும் போகுது, அதை இப்ப கொத்துக்கொள்றதுக்கு மனமும் விருப்பம். கண்ணாடிக்கு முன்னால இருந்து ஒவ்வொரு நாளும் நான் எப்படி இருக்கிறேன், கலை எடுத்துட்டு பார்ப்போம், அங்க பூசிட்டு இங்க பூச்சி அப்படி நான் செஞ்சுட்டு எப்படி நான் இருக்கிறேன் பாக்குறேன், ஒளிவரும் எப்படி இருக்கு பாக்குறேன், எவ்வளவு கவனம் பாரு. ஒரு தப்பில்ல, குறையே கூட. ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷனை படம்பிடித்து காட்டுறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கு. அதுதான் தேவனுடைய வசனம். இப்படி 4:12 சொல்லுது, அது இருதயத்தின் யோசனைகள். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை வகையறுத்து காட்டுகிறதா, வகையறுத்து காட்டுறது, வகையறுத்து காட்டுறது. நீ இப்படி இருக்கிறாய், நான் இப்படி இருக்கிறேன் என்று இந்த வேத வசனம் நம்மை படம் பிடித்து காட்டுகிற ஒரு ஒப்பற்ற கண்ணாடி. சோ நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து நான் வாசித்த இந்த பொல்லாத பாவம் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருந்து புறப்பட்டு. நீங்க இந்த வசனங்களை வாசிக்கும் போது மற்றவர்கள் நினைக்கக்கூடாது, நம்ம நாம நினைக்கணும். Is there anything in my heart before the Lord with an open heart? மற்றவர்களை நாம் நியாயம் தீர்க்க கூடாது. அறிந்தோ அறியாமலோ நம்முடைய மனம் மற்றோ அவன் இப்படி இவன் அப்படி என்று சொல்லி நியாயம் தீர்க்காது. It is not yourself. அது உன்னுடைய வேலை அல்ல, அது தேவனுடைய வேலை. தேவனுடைய வசனத்தில் சொல்லுங்கள், குறிப்பிடப்பட்ட இந்த பாவங்கள் எங்கிருந்து புறப்படுதான், நம்முடைய இருதயத்தில் இருந்து புறப்பட்டு மற்றவனை தீட்டுப்படுத்தாது, நம்மை தான் தீட்டுப்படுத்து. ஹலோ, இந்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு நம்மை தான் ஐயா தீட்டுப்படுத்து. தீட்டுள்ளவன் பாளையத்து புறமா இருக்கிறோம். இது பாளையத்தாள் சோத்திரம். இந்த புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் வச்சாரே எப்படி இல்லாட்டி சாதனை 99% எப்படி இருக்க வேண்டும், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே. சோத்திரம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவனை தீட்டுப்படுத்து. ஆவேதன் ஆண்டவர் சொன்னாரு, உன் பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. என்ன கவனிங்க, உன்னுடைய பாத்திரத்தை இன்னும் ஒருவர் சுத்தமாக்கிறார், அதை நீ உழைக்கணும். என்னுடைய பாத்திரத்தை, என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய இருதயத்தை இன்னொருவர் வந்து சுத்தமாக்கவே இயலாது. நான் தான் இதை சுத்தமாக்கணும். தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது நான் அதுக்கு இடம் கொடுத்து அதை உள்ளே ஏற்றுக்கொண்டு அதற்கு நான் சப்மிட் பண்ணி, ஆமாண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் இருக்குது, என்னுடைய ஜீவத்துல இந்த காரியம் இருக்குது, இந்த பாவம் இருக்குது, இந்த காரியம் இருக்குன்னு சொல்லி நான் அதை அக்செப்ட் பண்ணி ஆண்டவரை நான் விட்டு விடுறேன், ஆண்டவரை நான் திருந்துகிறேன், ஆண்டவரை நான் சரிப்பட விரும்புகிறேன். கோணங்கள் எனக்கு வேணாம், உமக்கு முன்பாக எல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. அவன் 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 தேவனோடு அவனுடைய ஆத்மாவுக்கு அவன் பொறுப்பு. நாம் அவருடைய ஆத்மா ஈடேற, அவருடைய ஆத்மா தேவராட்சியம் போய் சேர நாம் ஒள்ளிய உதவியாளர்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு புத்தி சொல்லலாம், புத்தி சொல்றது சில பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். எப்பயும் பொசிட்டிவாவே சொல்லக்கூடாது, இப்படி செய்யாதுன்னு சொன்னா உடனே காயினுக்கு முகநாடி உத்தரவு விட்டது போல அப்படின்னு சொல்றாங்க, இருக்கக்கூடாது. ரைட். சோ நாம் ஏதோ ஒரு விதத்துக்கு நமக்கு உதவி செய்யலாம், புத்தி சொல்லலாம், ஜெபம் பண்ணலாம், சத்தியத்தை சொல்லலாம், ஏதாவது சொல்றது. பூமி எங்கும் சுற்றி பார்க்கக்கூடிய கர்த்தருடைய 7 கண்கள் வெளிப்படுத்தின விஷயத்தை நாம் பார்க்கிறோம். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள். நீதிமன்ற 15:3 வசனம் சொல்றது, அவருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்துக்கொண்டே இருக்கிறான், பார்த்துக்கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்யறேன், நான் எங்க போகிறேன், நான் என்ன செய்யறேன், என்ன நினைக்கிறேன், எப்படி பேசுறேன், எதற்கு விரோதம் கொடுக்கிறேன், எதை தேடுகிறேன், எதை விரும்புறேன், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், நான் பிரசங்கம் பண்றதை நான் கை கொள்றேனா, நான் எப்படி ஒழிஞ்சேன், எப்படி குடும்பத்தை நடத்துறேன், எவ்ரிதிங் ரெக்கார்ட். வெளிப்பட்ட விஷயத்தை நான் பாக்குறோம், புஸ்தகங்கள் திறக்கப்பட்ட ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவன் தான் தேவராஜ் தலைவர். பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தம். உனக்கு ஏராளம் வேலை நமக்கு இருக்கு, ஒத்துக்கொள்ள. நான் வாழ்கிற உலகம், வாழ்கிற இந்த தேசம் நம்ம ரொம்ப பிஸியாக்கு, ரொம்ப பிஸியாக்கு. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில நம்ம இதயத்தை சீவிக்கு பார்க்க எங்க நேரம் இருக்குது? நம்ம கொஞ்சம் தேவனை வசனத்துக்கு உண்டாக நிறுத்தி, கொஞ்சம் சரிப்படுத்தி, கொஞ்சம் சீராக்கி, கோணங்களை நேராக்க நமக்கு எங்க நேரம் இருக்கு? எங்கேயே வளர்ச்சி. No, there is no growth in our life. ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கலங்கமில்லாத திருவசனமாக ஞானப்பாடமே வாஞ்சு நான் வளரணும். இல்லை, பிறந்த மூன்று வயசு ஆயிட்டது, ஐயோ என்ன வளர்ச்சி போதையிலேயே துக்கம். பெற்றோர் தகப்பல் தாய் அங்க இருக்கிறாரு, பார்த்து ரச்சிக்கப்பட்டு 10 வருஷம், ஐயோ இன்னும் வளர்ச்சியை காணையில், எப்போது வளருவான், எப்போது மாறுவான், எப்போது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவான், எப்போது எனக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாறுவான், வேணும் எப்பொழுது டே பை டே, நாளுக்கு நாள் பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்க. எனக்கு அருமான முதலாவது தேவன் ராஜ்யம் அவரை நீதி. இரண்டாவது நாம் பார்க்கணும், முதலாவது இந்த பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக. அம்மா அப்பா வந்து நாம ஹெல்ப் பண்ணிடலாது, ஹஸ்பண்ட் வந்து வைஃபுக்கு ஹெல்ப் பண்ணிடலாது. வைஃப் ஒரு ஹெல்ப், என்னுடைய ஆத்மாவுக்கு, உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ உத்தரவாதம், தேவனுக்கு உண்டா. சுத்தமாக்கு, டேக் இட் டைம், நேரம் எடுத்து ஆராய்ந்து பார் சிஸ்டர் பிரதர், ஆராய்ந்து பார், ஒரு வாழ்க்கை ஆராய்ந்து பார், அலசிப்பார். குறிப்பிடப்பட்ட பாவம் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து நம்மை தீட்டுப்படுத்தும், தேவனை விட்டு பிரிக்கும். அந்த திடீரென மரணம் ஏற்பட்டால் முடிவு. பூமியிலே நாம் நிலைத்திருக்கிறதுவில்லை, அது மட்டுமல்ல இந்த பூமியே நிலையற்றது. நிலம் 11 அதிகாரம் வாசிக்கிறோம், இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கு, பாத்திரமாயிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகம் பாத்திரமற்றது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகம் உகந்ததல்ல. தேவனை நேசித்தவனுக்கு, இயேசுவின் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தவனுக்கு இந்த உலகம் பாத்திரமானது அல்ல. ஆனா அந்த பரிதாபம், இன்னைக்கு நாம் இந்த உலகத்திலே என்றைக்கும் வாழ்றது போல நாம் திட்டங்கள் போட்டு வாழ பார்க்கிறோம் இல்லையா? எதற்கு முதலிடம், எதற்கு முக்கியத்துவம்? அழியானதை தேடப்போறோமா, அழிந்து போறது தேடப்போறோம், நிலையானதை தேடப்போறோமா, நிலையற்றவர்களை தேடப்போறோமா, எதற்கு முதலிடம்? மற்றவர்களை பார்த்து 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 நாமும் அப்படியே போயிடக்கூடாது. இயேசு தன்னை பின்பற்ற நம்மை அழைத்திருக்க, மற்றவர்களை அல்ல. நாம் ஆண்டவரை பின்பற்றத்தை பார்த்து மற்றவர்கள் இயேசுவை பின்பற்றதாக நாம நடக்கணும். அது ஆனால் நாம் இயேசுவை பின்பற்ற, we have to follow Christ, not the people. மனுஷன் மாறலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்று நின்று என்றும் மாறார். அமெரிக்கால ஒரு பீரங்க பிரசங்க இருந்தார், ஜிமி ஸ்வாகத். ரசிக்கப்பட்ட நாடுகள்ல எனக்கு அவர் ஃபேன் மாதிரி. அவர் பிரச்சனை ஆரம்பிச்சான், வாயிலிருந்து வரும் வசனம் பாருங்க, வீடியோ ஓட்டிலிருந்து பார்த்துட்டே இருக்கும். என்ன பிரசங்கம், வட மாவுல பிரச்சு, வட மேன், இப்படி எல்லாம் இருக்க அருமையான. 8 வயசுல அவர் பியானோ வாசிக்க ஆரம்பிச்சு, அவர் வாசிச்சு பாடினாச்சுன்னா ஜனங்க தான் அழுவாங்க. அவற்ற கூட்டங்கள் அற்புதம் ஒன்று நடக்குது, ஆனா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பணம் திருப்பாங்க. வல்லமையான ஒரு ஊழியர், கத்திரவரம் வல்லமையா பார்த்த, ஆனா ஒரு கட்டத்துல சரிஞ்சிட்டு ஏராளமான ஜனங்கள் அழுத டிவிலே போட்டார். நாம் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்படும் மனிதர்களே, மனிதர்கள் நாம் இயேசுவை பின்பற்றதுக்கு உதவியாக இருக்கலாம், ஆனால் நாம் இயேசுவை பின்பற்றோம். கலிலியா கடல் ஓரத்திலே பேதுருவை, அந்திரியாவை பார்த்து, யாக்கோபை, யோவானை பார்த்து இயேசுனு சொன்னாரு, என்னை பின்பற்றுங்கள். ஆயத்துறையில உட்கார்ந்து இருந்த மத்தையை பார்த்து இயேசுனா, come and follow me. இயேசுவை நம்புறதுக்கு அழைக்கப்பட்ட கூட்டம் இல்ல, இயேசுவை பின்பற்ற கூட்டம். இயேசுவை நம்புற கூட்டம் பக்த கோடி, இட் இஸ் பக்தர். நாம் வெச்சிக்கப்படுறதுக்கு முதல்ல ஏதோ விதத்துல பக்தர்களாக இருந்தோம், ஆனால் அப்படிப்பட்ட நம்மைத்தான் தன்னை பின்பற்ற அழைத்திருக்கிறார். அவர்களுக்கு தான் பாடு, அவர்களுக்கு தான் வேதனை, அவர்கள் தான் தங்களை இழந்தும் ஆண்டவருக்காக ஓடுகிறதும் வாழுகிறவர்கள். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்த நீங்களும் சில காலம் அவருடைய வெளிச்சத்துல கழிவுற மனதார். 5:35 யோவான்ல இயேசு யோவான் சாணை குறி சொல்ற, அவன் எரிந்து பிரகாசிக்கிறவுடைய சிலவர் எரியாம பிரகாசிக்கிறதை பண்ணு. பட் யோவான் சாணை குறி எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு இயேசுக்காய் பிரகாசிக்கிற விளக்குகள் எங்கி, ஆண்டவருக்காய் மின்னி மினஞ்சுகிற நட்சத்திரங்கள் எங்கி, வழிகாட்டுகிற நட்சத்திரங்கள் இயேசு. ஆனால் 12:3 நாம் பார்க்கிறோம் இல்லையா, நீதிமான்கள் ஆகாயம் என்ற ஒளியத்தின் ஒளியை போல அநேகர் நீதிக்குட்படுத்துறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல இருப்பார். நாம் எத்தனை பேரை நீதிக்குட்படுத்தி பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக, நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக்கி தேவனுக்கு முன்பாக கோணலற்றதாக மாசற்றதாக, நாளுக்கு நாள் மாசத்துக்கு மாசம், இது ஒரு ஒரு சாகும் வரைக்கும் இது தொடர்ச்சியான ஒரு வேலை. எதை ஆத்மாவுடைய மாசுபடியாதபடி நீங்க வீட்டை கூட்டுறீங்களே, ஹலோ வீடு கூட்டுருந்தா இல்ல அல்லது என்ன வக்கியம் பண்ற விஷயம் கூவர் முடியும் ஒரு நாள் பிடிச்சிட்டு அப்படி விட்டுவிடுங்க. கூட்ட கூட்ட தூசி படி கூட்டிட்டே இருக்க என்ன வீட்டுல நான் வாழணும். இதுவும் அப்படிதான் இந்த இருதயமும் அடிக்கடி இதை சுத்தமாக்கிட்டே இருக்கணும், இல்லாதா படிஞ்சிடும். இதை கிளீன் பண்ணிட்டே இருக்கணும், கிளீன் பண்ணி அதுக்குத்தான் நல்ல ஒரு தேவ வார்த்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கு. முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக, மூணாவது சீக்கிரம் 7:3 3:5 படிக்க, மூணாவது முதலாவது
நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீயும் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நானும் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதப்படி, மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை
முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. ஆங்கிலத்தில் இதுல தமிழ்ல முன்பட்டு இருக்குது, ஆங்கிலத்தில் முதலாவது போடு கிட்டத்தட்ட ரெண்டும் இந்த இதுதான் முதலாவது போக நல்லா இருக்கு. ஆங்கிலத்தில் அப்படி முடிவு எடுத்துட்டார், முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. அதற்கு பிற்பாடு மற்றவர்கள் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி. ஆனால் காரியம் இப்ப மாறி நடக்கப்பார். இப்ப நாம என்ன செய்யணும், மற்றவங்க கண்ணில் துரும்பு இருக்குது, நம்ம கண்ணில் உத்தரம் இருக்கு. உத்தரம் அவங்களுக்கு தெரியும், என்ன அந்த வீடு கட்டுறதுக்கு போடுவாங்களே பெரிய பெரிய குத்தி மாதிரி எல்லாம். சோ நம்ம கண்ணில் பெரிய குத்தி போல இருக்கு, மற்றவங்க கண்ண துரும்பு இருக்கு. ஆனா நாம என்ன செய்யறோம், அதிக மற்றவங்க எப்பயும் மற்றவங்க இருக்கத்தை நான் பார்க்கறேன், நம்ம இருக்கிறது மறைச்சிட்டே இருக்குது. பாரு ஆன சொல்றார் மாயக்காரன், முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போ, அதுக்கு பிற்பாடும் மற்றவங்க கண்ணு இருக்கிறத நீ, முதலாவது உன் வாழ்க்கையை நீ பார், முதலாவது உன்னுடைய ஜீவியத்தை நீ பார், முதலாவது நீ தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையை சீதூக்கி பார், அதுக்கு பிற்பாடும் மற்றவங்களை பார்க்கலாம். நாம் அதை விட்டுட்டு நம்மை நாம் பார்க்காமல் மற்றவன் அப்படி அவன் இப்படி இவன் இப்படி சொல்லி நாம் கதைக்கிறது, நம்மை நாம் தீட்டுப்படுத்துறது, மற்றவனை நாம் நியாயம் தீர்க்கிறது தீட்டுப்படுத்து. சில நேரத்தில் நாம் சொல்லாமல் செயலில் காட்டாமல் மற்றவர்களை நம்முடைய இதயத்திலே நியாயம் தீர்ப்போம். தெரியுமா, இதயத்திலே நியாயம் தீர்ப்போம், ஓஹோ இந்த வசனம் போகுது, அவர் அப்படித்தான் இதை இப்படித்தான் சொல்லி உள்ள தீர்த்து வச்சிருப்போம். நல்ல காலம் இதை உள்ள மூடியே வச்சு விட்டார் ஆண்டவருக்கு சோத்திரம். வழியில தெரியாது, அதுக்கு ரெண்டு பக்கத்துல எல்ல எலும்புகளையும் போட்டு உள்ள பத்திரமா பூட்டி வச்சுட்டார். ஏன்னா அவளை சொத்து, அது அவளை பாதுகாப்பு. முதலாவது உன்னை சீதிப்பா, அதுக்கு பிற்பாடு மற்றவன். மற்றவனை நாம பார்க்கறதும் ஏதோ ஒரு பக்தி விருத்தி கேடுவார். அப்படிதான் இது சுத்தம், முதலாவது கல்லூரிக்கு உத்தரத்தை எடுத்து போடுப்பா, அதுக்கு பிறகு மற்றவனுடைய கல்லூரிக்கு உத்தரத்தை எடுக்கிறதுக்கு வகுப்பான். முதலாவது போடு, நேரம் போடுவோம், நான் கடந்து போறேன். அடுத்தது
நாலாவது முதலாவது மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் 24 படிங்க. மத்தேயு 5:24.
அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய
முன்பு
வந்து உன் காணிக்கையை செலுத்து.
அடுத்த முதலாவது இங்கேயும் முன்பு என்றிருக்கலாமா, ஆங்கிலத்திலே முதலாவது என்று ஆங்கில வேதம் பார்த்திருக்க பார்த்துக்கொள்ளு. ரைட், 5:24 எடுத்து வாசி.
அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன்
காணிக்கையை. இந்த வசன நேரத்துல இந்த வசனம் வளம் மாறி இருக்கும், பிடிக்கும் நம்மள பாரு. நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறது புறா வேடனும் புறாவும் பாடம் என்ன பாடம் படிச்சது, ஒரு அந்த வளைய விஷம் புறா எல்லாம் அம்படும் பிறகு எல்லாம் சேர்ந்து ஒன்றாக பறக்கும் இதெல்லாம். சோ சில நேரத்துல தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய மூணு போல இருக்கு. உன் சகோதரனோடு உனக்கு ஏதாவது குறைச்சல் இருந்தால் நீ காணிக்கு செலுத்துறது முதல் முதல்ல போய் ஒப்புறவாக, அதுக்கு பிற்பாடு முன்பு அண்ட் பின்பு. வடிவ டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா முதலாவதும் இரண்டாவது, முதலாவது ஒப்புறவாக இரண்டாவது காணிக்கை செலுத்து. அளவோ முதலாவது ஒப்புறவாக இரண்டாவது ஆண்டவரை ஆராதி. I don't know how much you understand or accept it, but this is truth. எங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களோ தெரியாது, பட் இது சத்தியம். முதலாவது ஒப்புரவா, ஒருவரோடு குறைச்சல் உண்டா பிரச்சனை உண்டா ஒப்புரவா, காணிக்கை கொண்டு வர ஆண்டவருக்கு செலுத்துவதற்கு ஆண்டு சொன்னார் கொஞ்சம் பொருள். இதுக்கு முதலில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு, பலிபீடத்தில் வை, பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வச்சுட்டு முதல் போ, எங்க நீ ஒப்புரவாகணுமோ அங்க நீ ஒப்புரவாங்கிட்டு பிறகு வந்து இதை செய்யப்பா. எதற்கு புதனை கொடுக்கணுமோ அதற்கு புதனை கொடு, எதற்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதற்கு முன்னுரிமை கொடு. அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுறார். சோ முதலாவது நாம் ஒப்புரவாகும், அப்பொழுதுதான் நம்முடைய ஆராதனை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவார், அங்கீகரிப்பார். இது சத்தியம். இந்த வருஷத்துக்கு முன் கத்தட பந்தி தருவது கவனம், நாம் எல்லாரும் ஒரே பந்தியில பங்கு பெறு, ஒரே பந்தியில பங்கு பெறுபவர்களுக்கு உள்ளே பகைகளும் கோபங்களும் வேற்றுமைகளையும் வைத்துக் கொண்டு. I don't know how we parted in that portion. Think about that. ஒரே போஜனம், ஒரே பானம். What is the meaning? We are one body in Christ. This is church. இதா கர்த்தருடைய பங்கு. ஆனால் நாம் பங்கு பண்ணோம். இப்படி நாம் சொல்லும்போது மற்ற பக்கமாக யோசிக்க கூடாது. அதுதானே இப்படி காரியம் சத்தியம் இருக்கப்படியால் நான் கொஞ்ச நாளைக்கு பங்கு போடுறது ஒத்தி போடுறேன். இது எப்படி ஆண்டவர் சொன்னாரு, நான் வரும்பளவும் என்ன நினைவு கூறும்படி இதை சீ. சில சபைகளே எப்படி சண்டையை கீப் அப் பண்றாங்க. ஆனா நம்ம மாசத்துல ரெண்டு தரம் மாத்திரம். இந்த கத்தோடு பந்தியும் இதற்காக ஏற்படுத்தப்பட்டது நான் நம்புறேன். ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகிறது, பிகாஸ் வி ஆர் ஒன் பாடி இன் கிறைஸ்ட். கண்ணுக்கும் கையுக்கும் என்ன தொடர்பு நாம் கேட்க முடியாது, நாக்குக்கும் மூக்குக்கும் என்ன தொடர்பு நாம கேட்க முடியுமா? இசைத்து பார், வி ஆர் ஒன் பாடி இன் கிறைஸ்ட். அதுதான் திருவிருந்து, கத்தோடைய பந்தி. கசப்புகள், வெறுப்புகள், பகைகள், கோபங்கள், ஹவு வி கேன் அக்செப்ட் அண்ட் அக்னாலெட்ஜ். சிந்திப்பார், ஒரே பானத்தில் பங்குபார். வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நாம் தேவனுடைய பிள்ளை. பட் ஆனா உள்ளேயோ ஆவிதான் வேலை சொல்றது, தன்னைத்தானே சோதித்தான். சோ இப்படி காரியம் இருக்க முடியாத ஒப்புரவாகும் வரைக்கும் நான் பங்கில பங்குபடாமல் இருக்க சொல்லி இது அடுத்த பக்கத்து பாவம். வாசலில் பாவம் படுத்திருக்க வேண்டியது, உள்ள பாம்பை வச்சுக்கொண்டு வீட்டில் நித்திர கொள்ளும், படுக்கையில ஏறி தொலைதான் நித்திர கொள்ளும். நான் 98 முருங்கனுக்கு போயிருந்த போது நானும் பிறந்த சாணம் வழியில மத்திய இருக்கு படுத்துருது. திடீர் எனக்கு ஒரு காரியம், ஸ்டெப்ரு ஒருவர் அந்த கல்யாணம் அடிந்தார், அவர் எனக்கு ஒரு காலத்தை சொல்லிட்டாரு, இந்த முருங்கல சரியான பாம்பு. ரெண்டு பேரும் காத்து இரவு நாளைக்கு ஒரு 10 திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இங்க பாம்பு. நான் சார், இங்க பாம்பு உடல ரெண்டு பேரும் பாய சொல்லி உள்ள போயிடுச்சு. பாம்பு வழியில வந்தது உண்மைதான் சொல்றேன், உங்களுக்கு பாம்பு வழியா வந்ததே இல்லை எனக்கு தெரியும். ஆனா அந்த நினைவு வந்ததுல பாருங்க, போயிட்டு உள்ளுங்க. பாவம் வாசல்ல படுத்து சோ நாம் ஒருவன் ஒருவர் ஒப்புரவார், நாம் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாட்டு எடுத்து வைக்க ஸ்டெப்ப நாம் ஏதோ கௌரவ குறைச்சு நினைக்கக்கூடாது. யூ டோன்ட் லிவ் ஃபார் யுவர் டிக்னிட்டி. உங்களுடைய கௌரவத்துக்காக நீ வாழ்றதா நீ ஒரு பரிணாமத்தில் தேவ வார்த்தைக்காக வாழப்பார், கௌரவத்துக்காக வாழாது. உலகத்தில் இருக்க வாழ்றாங்க, நாம் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாத அளவுக்கு ஒரு கௌரவம் பிரஸ்டேஜ் வேணாம். இந்த ஸ்டேஜ் வாழ வைக்க வார்த்தைகளுக்கு அர்ப்பணிப்போம். வாழாக்காமல் தலையாக்க வேண்டும் ஆண்டு சொல்லி, கீழாகாமல் மேலாவல். எப்பொழுது இந்த வார்த்தையின்படியெல்லாம் நீ செய்யும் போது ஒப்புரவாங்க, ஒப்புரவாங்க நீ எடுத்து வைக்கும் ஸ்டெப். மற்றவர்கள் ஆஹா இவர் அதைப்படி நமக்கு நமக்கு ஆண்டு சொல்லிருக்க, ஒரு தடவையோ ஒரு ரெண்டு தடவையோ பத்து தடவையோ சாகும் வரை இது தேவனுடைய சட்டம், இது தேவ நீதி, இது ராஜ்யத்தின் நீதி, இது தேவ வழிபாடு. முதலாவது ஒப்புரவாகி பிற்பாடு ஆராதனை செய், பிற்பாடு காணிக்கை செலுத்த. பத்து பேரோடு நாம் பகையை வச்சுக்கொண்டு அந்த ஒரே சோத்திரம் இல்ல அடுத்த காரியம். நாம் அடுத்த முதலாவது ஐந்தாவது முதலாவது சீக்கிரம் போவோம். ரைட், மத்தேயு 12:29 படிங்க. மத்தேயு 12:29 இதுவரை மத்தேயு காண்பிக்கிறமே 12:29 வாசி.
அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம்.
அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, ஆங்கிலத்திலே அன்றியும் பலவானை முதலாவது கட்டினால் ஒழிய. அடுத்த முதலாவது பலவான் என்று ஆண்டவர் யாரை குறிப்பிடுறாரு? பிசாசு. பிசாசும் பலவான் தான், ஆனால் நமக்குள்ளே இருக்கிறோம் மிகவும் பலமானவர். பிசாசு ஆமே சொல்லுங்க, கிறிஸ்துவா ஒருத்தர் ஆமே சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க, ஹலோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ள இருக்கிறவர் மிகவும் பெரியவர், அல்லேலூயா. சோ பலவானை நாம முந்தி கட்டணும், பிசாசுடைய கிரியைகளை நாம கட்டணும், அவருடைய கிரியைகளை நாம உடைக்கணும். அந்த பலம் நமக்கு வேணும். இதை நான் அதிகம் எடுக்காம மறுபக்கத்தை கொஞ்சம் கட்டினா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். என்ன கவனிங்க, பலவானை நாம கட்டணுமா இருந்தால் நம்ம ஒண்ணும் கட்டக்கூடாது. இன்னைக்கு பிசாசின் கிரியைகளை நாம ஜெயிக்க முடியல, ஏனென்றால் ஏதோ சில காரியங்கள் நம்ம கட்டி போட்டுவோம். We are like a paralyzed. திமிர்வாத கார போல இருக்கும், ஏதோ நம்ம கட்டி போட்டுவோம். இதெல்லாம் கட்டி போட்டுவோம். ஆகவே பிசாசை உன்னால ஒண்ணு செய்ய முடியல. நம்ம அவன் பெரிய பயங்கரவாதி போல அது போல வந்து நீங்க நம்ம ஏதாவது கட்டி இருந்தால் நாம் பலவான கட்ட முடியாது. சில பேருக்கு விடுதலாக ஆண்டவர் ஆராதிக்க முடியல பாருங்க, ஏனென்றால் அவர்கள் ஏதாவது ஒன்றால கட்டப்பட்டு விட்டார். டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரெண்டு பேரோடு நாம் கதை கேட்கல, கண்ணில் மூக்கு இல்ல, வாய் இல்ல, கையில் எல்லாமே பேசுது. நமக்கு பிடித்தவர்கள் அவமுகம் எல்லாம் மலருது, யாருக்கு முன்னால நிற்கும் உங்களுக்கு தெரியுமா? இந்த 80 வயசாச்சு எலிசபெத் மகாராணி குயின் இங்கிலாந்து பேரரசு, இன்றைக்கும் அம்மா முடியோட ஒளியில வந்துட்டாங்க. ஒருத்தனும் தப்பு இல்லை, கீழே பகிர்ந்தான் பழச்சுக்க போறேன். அந்த நுழைவாழ்ந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க, நான் என் மனைவியர் போன இப்படியே இருக்கிறான். நான் போய் பக்கத்தில் நின்றேன், அவன் பார்க்கிறான், இப்படியே இருக்கிறான். சாரி, நான் பக்கத்தில் இருந்தேன், அவன் பார்க்கிறான், மற்ற பக்கம் தள்ளி கொண்டு பார்க்கிறேன், திரும்ப மூலையே திரும்ப நீங்க நம்ம இப்படியே நிற்கிறான். ஒரு கையோட இதான் வேலை, ஒன்று வேலை இப்படியே நிற்கணும். இப்ப போய் பார்த்துட்டு பாருங்க, இப்படியே நிற்க முடியாது. ஏன் தெரியுமா, வாசப்படியிலே மகாராணிக்கு மரியாதை பாரு. எங்கேயோ மகாராணி எங்க இருக்க, வலசுக்கில் இருக்கான், மாநிலத்தில் இருக்கான். இங்க இவன் எப்படி நிக்கிறான், டிவி தான் பிடிக்கும், வீடியோ கேமரா மாதிரி அவன் இதை பார்க்க போறது இல்லை. ஆனா இவன் நிக்கிறான், பிகாஸ் உள்ளே மகாராணி இருக்கிறான். கையை உடையது இல்லையா, காலை உடையது, நோ திஸ் இஸ் மை டியூட்டி, ஐ ஆம் ஸ்டாண்டிங் பிஃபோர் த குயர். இங்க போ, உலக ராணிக்கு இப்படி ஒரு மரியாதை இல்லை. நாம யாருக்கு முன்னால நிக்கிறோம், யார் ஆராதிக்கிறோம், யாரோடு பேசுறோம், யார தொடர்பு கொள்ளணும், தங்கள் விழுந்து தொழுது. 24 மூப்பர்களும் தங்கள் தலையில இருந்த முடிகளை எல்லாம் கிரீடங்கள் எல்லாத்தையும் கலைச்சி வச்சுட்டு தொப்பணும். 24 மூப்பரும் பரலோகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு உண்ட ஸ்டைலும், I'm sorry to use this word, but I have to pray. You should be understand. நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நம்முடைய பிரஸ்டீஜ், நம்முடைய அந்தஸ்து, அல்லது நம்முடைய அழகு, அல்லது நம்முடைய வயது, அல்லது நம்முடைய கலாச்சாரம், எதுவும் காடா இருக்கக்கூடாது. முதலாவது தேவன், எதுவும் என்னை கட்டக்கூடாது. விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்க, மகிழ்ந்து புகழ்ந்து ஆண்டவரை ஆராதிக்க. நாம் சரியா ஆண்டவரோட நடிச்சுட்டா நமக்கு குத்தாவது வரது இடமே இல்லை. தெரியுமா, வெளி இண்டஸ்ட்ரி சம்திங், நாம் ஏதோ இடத்துல இண்டஸ்ட்ரியாக இருந்தா உங்களுக்கு உங்களுக்கு கொட்டாவது வரா, ஐ மீன் எனக்கு கொட்டாவது வரா, because I was so interesting that. சோ நாம் ஆண்டவரை ஆராதிக்காதபடி எதுவும் நம்மை கட்டக்கூடாது. சில பேர் பார்த்தா ஒரு நாளைக்கு நல்லா கையை தட்டி சோத்திரம் இப்ப நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு நாளைக்கு பிரச்சனை என்ன பாட்டு பாரு, ஒரு நாளைக்கு பிரச்சனை இருக்கா, அப்ப என்ன செய்யறது உங்களுக்கு தெரியாத ஆண்டவர் அறிவா. நான் அதான் சொல்றேன், இப்படியே சொல்லி சொல்லி நாம நம்மையே கட்டிடக்கூடாது. பிரச்சனை இருக்கும் போதும் ஆண்டவரை ஆராதிக்கணும், பிரச்சனை இல்லாத இருக்கும் போதும். தேவன் எப்போதும் தேவனாகவே இருக்கும். பிரச்சனை இருக்கும் போது அதிகமாக ஆண்டவரை பாடணும், அப்பொழுதுதான் என் பிரச்சனை எல்லாம் தீரும் ஐயா. அதை விட்டு நீ பிரச்சனையை பெருசாக்கி விட்டு ஆண்டவரை சிறுசாக்கி விட்டு ஏசப்பா சோத்திரம் பண்ண அங்க அவங்க கத்தும் பாடும், பாடுங்கோ பாடுங்கோ. எஸ், நான் இப்படிதான் இருப்பேன். I will never change yesterday, today and forever. நான் மாறவே மாட்டேன், like a Pharisee. நான் இப்படிதான் இருப்பேன். சில பேர் தங்களை டிசைட் பண்றது, இன்றைக்கு அதிகமாக பாடக்கூடாது, இன்றைக்கு பைசா கை தட்டக்கூடாது, இன்றைக்கு சந்தோஷமா பாடுவேன், அப்படி தீர்மானிச்சு வரதும் இடம். சாரி, ஐ வுட் லைக் டு என்கரேஜ், எதுவும் நம்மை கட்டக்கூடாது. நாம் எதுவும் கட்டுறதுக்கு விடங்கிட கூடாது. நாம் ஏற்கனவே பல பாவங்களை கட்டப்பட்டு இயேசு நம்மை விடுதலாக்கி இருக்க, விடுதலையோடு ஆண்டவரை நாம் ஆராதிக்கணும். சரியான ஒரு ஆமோசம், எந்த பாவம் உன்னை கட்டம் இடம் கொடுக்க, ஒருவன் எதற்கு அடிமை, ஒருவன் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவனுக்காக அவன் அது அவனுக்கு அடிமையா இருக்கான்னு சொல்லுவான். ஒருவன் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அதற்கு அடிமையா இருக்கான். எனக்கு தெரியாது, there are some people இந்த நாட்டில் ஸ்பீல் சொல்றாங்க, ஸ்பீல் தெரியும் இல்லையா, அதுக்கு அடிக்டான், அடிமைப்பட்டான், ஒவ்வொரு நாளும் அதை கொடுக்க போறோம். சில பேர் ட்ரக்ஸ் போதும், அடிச்சாதான் கைகாலி இயங்க அடிமை. சில பேர் குடி, நீ இல்லாமல் நான் இல்லை, நான் உன்னை விட்டு விலகிறது. சிலர் சிமோகி, இது சில சந்திகள் சோ அண்ட் சோ கட்டப்பட்டு கிடைக்கும். பட் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் சுதந்திரராக இருக்கும், ஒன்றும் நாம கட்ட முடியாது. நான் பலமான கட்டமனுமா இருந்தால் நான் விடுதலையாக இருக்கேன். நானே என்னை ஒன்று கட்டப்பட்டிருக்கேன், என்னை ஒன்று கட்டி வைத்திருக்கேன், நான் எப்படி பலமான கட்டுறது, நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ முதலாவது பலவானை முந்தி கட்டப்படும். சரி, அடுத்ததாக லூக்கா 14:28 பாருங்க, முதலாவது செல்லும் கணக்கை உட்கார்ந்து அவர் கணக்கு பார்க்கிறவன் சொல்லப்படுது. நேரம் போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சீசர் தொட்டு போய் மேதைகளுக்கும் இந்த லூக்கா 14 அதிகாரத்துல 14:28-31 வரைக்கும் பாத்தீங்கன்னா சொன்னா அங்க ஆண்டவர் மேலக்கீழ் வசத்திலாம் பாத்தீங்கன்னா சீசத்தை குறித்து சொல்றாரு. ஆகாது ஒரு வாசம் சொல்றாரு, முதலாவது செல்லும் கணக்கை உட்கார்ந்து பாக்குறோம். சீசத்துவம் அதுக்கு ஒரு கிரியம் இருக்குது, சீசத்துவம். சோ அந்த கிரியத்தை நான் நீங்கள் செலுத்தணும். முதலாவது நாம கணக்கு பார்க்கணும். அப்படி இல்லாத நாம் இயேசுவுக்கு சீசராக இருக்க முடியாது. கடைசியாக 7 மார்க்கு 13:10 படிங்க. மார்க்கு 13:10 7:13:10
சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் ஒன்று பிரசங்கிக்கப்பட வேண்டும்.
சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முதலாவது பிரசங்கிக்கிறார். அதுவும் ஆங்கிலத்தில் எடுத்து கொடுத்தாரு. சகல ஜாதிக்கும் This gospel should be preached for all nations. எல்லா ஜாதிக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கப்பட வேண்டும் என்று. முதலாவது இந்த காரியத்துல உனக்கும் எனக்கும் பங்கு இருக்கு. இதுக்காகத்தான் இந்த ஹோலிகோட் டெலிவிஷன்ல சுவிசேஷம் போகட்டும்னு சொல்லி பங்கு பண்ணி அதுல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆட்களை ஹெல்ப் பண்ண சொல்லி ஏற்கனவே நான் கேட்டிருந்தேன். சில பேர் கண்டிப்பா பண்ணுறாங்க. ஆண்டோட சோதனம். சோ எல்லா ஜாதிகளும் முதலாவது சுவிசேஷத்தை அவங்க கேட்க வேணும். அதற்கு அவருக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என கவனிங்க. ஒரு காரியம் சொல்றேன், எல்லாரையும் நாம் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லணும். எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி. ஏனென்றால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது உன்னுடைய என்னுடைய கடமை, ரட்சிக்கிறது கர்த்தருடைய வேலை. நாம் நம்முடைய வேலையை செய்வோம். பெருக விதைக்கிறவன் பெருகாருப்பான், செருக விதைக்கிறவன் செருக விதைப்பான். அதிகமாக நாம் சுவிசேஷத்தை அறிவித்தால் அதிகமாக நாம் ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய முடியும். கொஞ்சமாக நாம் சுவிசேஷம் அறிவித்தால் கொஞ்சமாக நாம் ஆதாயப்படுத்த முடியும். ஆவதான் சொல்ற சபையிலிருந்து நாம் எல்லாரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இது எல்லாருமே விழுந்த கடமை. இது ஆண்டவுடைய அறைகூவல். இது உடைய வாழ்க்கையில முதலாவது இடத்தை எடுக்க வேண்டும். சுவிசேஷ பிரபல்யம். நீ அதுக்கு ஏதாவது விதத்துல காரணமா இருக்கணும். சுவிசேஷம் போறதுக்கு, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நீ ஏதாவது விதத்துல நீ பங்காளியாக, ஒன்று தனிப்பட்ட விதத்துல யூ ஹேவ் டு பார்ட்டேக் டு பிரீச் தி காஸ்பல். முதலாவது சுருக்கமாக கருத்தாக இந்த நாம் முதலாவது செய்ய வேண்டிய 7 காரியங்களை இந்த சாயங்காலம் நான் உங்களுடைய ஷேர் பண்ணிருக்கேன். என்னென்ன இடங்களில் ஆண்டவர் உங்களுக்கு பேசினாரோ உணர்த்தினாரோ சபிப்பன். நாம் கேட்கறது உண்டு, கேட்டவர்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது. ஆகவே நாம் கேட்ட வார்த்தைகளை விட்டு விலகாதபடி மிகுந்த ஜாக்கிரதைகளை கவனிக்க வேண்டும் என்று நாம் இவரெல்லாம் வாசிக்கிறோம். எல்லாரும் விழுந்து நிற்போமா? தயவு செய்து.